கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றிருக்கிற இந்த வாய்ப்புக்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்து இந்த வகுப்புக்குள் நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரம் வரையிலும் சகோதர சகோதரிகளே, இப்ப நாம் இந்த ஒரு புது சிருஷ்டியின் வால்யூம் ஸ்டடியில 6வது பாடத்தில் நாம் நிற்கிறோம். அதாவது புது சிருஷ்டியில் ஒழுங்கு, புது வருடத்தின் ஒரு கிஃப்டா வந்துட்டு தேவன் நமக்கு புது சிருஷ்டி தமிழ் வால்யூம் கொடுத்திருக்கிறார். அப்போ சகோதர சகோதரிகள், அது ரொம்பவும் பெரிதாக இருக்கிறதுனால இல்லை, அது நான் உங்களிடத்தில் நான் அந்த சஜஷன் வைக்கிறேன். ஒருவேளை நீங்க எடுத்துட்டு வகுப்புக்கு எடுத்துட்டு வந்து கவனிக்கிறதுனா என்றாலும் கவனிக்கலாம், இல்லாவிட்டாலும் அது வசதியா இல்லைனா கூட அது உங்களுடைய விருப்பமா அங்க இருக்கும். ஆனா கண்டிப்பா நாம் ஒரு நாள் தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி இனிமேல் வரும் நாட்களில், இப்பொழுது என்னிடத்தில் கூட அது இல்லாதனால் நான் எதுவும் சொல்ல முடியல, இனிமேல் நம்ம எந்த பகுதி எந்த பேஜ்ல இருந்துட்டு எந்த பேஜ் வரைக்கும் நாம பார்க்கிறோம் அப்படிங்கிற நம்ம கிளாஸ்லயே நம்ம சொல்லிடுவோம். அப்போ ஒருவேளை நீங்க இங்க கொண்டு வராமல் இருக்கும் பட்சத்துல அப்போ காரியங்களை கவனிச்சுட்டு வீட்டுல போய் கண்டிப்பா தியானிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அது ரொம்ப உங்களுக்கு மிகவும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா நாம் இங்க சொல்லுவது கிட்டத்தட்ட 50% ஒரு ஆழத்துல தான் சொல்ல முடியும். ஆனா நீங்களாக போய் பிரயாசம் எடுக்கும் போது தேவனுடைய கிருபையில அநேக விஷயங்கள் உங்களுக்கு அங்க புரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்க தயவாக செய்யணும். அப்ப கடந்த வாரம் நம்ம சபைக்குள்ள இருக்க வேண்டிய ஒழுங்கு முறைகள் பத்தி நாம் பார்த்தோம். எப்படி இப்ப எந்த மாதிரி சூழ்நிலையில் என்றால், ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ சில தவறுகள் பாவங்கள் செய்யும் பொழுது அந்த தவறுகளை மற்றவர்கள் எப்படி கையாள வேண்டும், அதுல ஒழுங்கு முறைய எப்படி காக்க வேண்டும், அதே சமயத்துல அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஒருமைப்பார் தி ஒன்னஸ் இன் கிரைஸ்ட் சிந்தையில முயற்சிகள் பிரயாசம் எண்ணங்கள் அதை எப்படி காத்துக்கொள்ளும் வகையில நம்ம டீல் பண்ணணும் நம்ம பார்த்தோம். பார்க்க போது கடைசியா முக்கியமா ஒரு வசனத்தை நாம தியானிச்சோம். அந்த வசனம் வந்துட்டு 1 தெசலோனிக்கேயர் 5:14-15 படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:14-15.
மேலும் சகோதரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திரண்டவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்தில் நீதிய சாந்தமாயிருங்கள், ஒருவரும் மற்றொருவரும் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள்,
மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் ஒரு பார்ட்டா டீல் பண்றாரு. அப்புறம் திடனற்றவர்களை தேற்றுங்கள் இன்னொரு பார்ட், அப்புறம் பலவீனரை தாங்குங்கள் என்பது இன்னொரு பகுதி, அப்புறம்
எல்லாரிடத்திலும் நீதிய சாந்தமாயிருங்கள்,
ஒருவரும் மற்றொருவர் செய்யக்கூடிய தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் அது ஒரு பார்ட்டாக, அப்புறம்
உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள்.
ஆமா, அப்போ இந்த வசனத்தை தான் அவர் வந்துட்டு டீல் பண்றார். அதுதான் முழுக்க பார்க்க போறோம். அப்ப கடந்த வாரத்தில நம்ம பார்த்தோம், ஒழுங்கற்றவர்களுக்கு வந்து நீங்க புத்தி சொல்லுங்கள். அப்போ இருப்பாங்க சபையில சில சமயங்கள்ல பலவீனர், அப்போ அவங்களுக்கு நாம் எப்படி புத்தி சொல்ல வேண்டும், அந்த புத்தி சொல்றது எப்படி நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம். எல்லாரும் போயிட்டு அந்த முயற்சியில ஈடுபடுவது கூட தவறா முடியும். ஏன்னா ரொம்ப ஞானமா சாந்தத்தோடு அன்போடு தவறு செய்கிறவர்களுக்கு அவங்க திருந்தும் வண்ணம் நம்ம அவங்களுக்கு புத்தி சொல்றக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு கூட ஒரு தாழ்ந்து கூட எல்லாருக்கும் இருக்க போறது கிடையாது. அப்போ அது சபையில ரொம்ப சிதறுக்கு இருக்கும். ரொம்ப முக்கியமா சபையில தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த மூப்பர் அந்த வேலையை செய்யணும். மற்ற எல்லாரும் வந்துட்டு இப்ப புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு பொதுவா சொல்லியிருக்கிறதுனால எல்லாருமே போய் நம்ம புத்தி சொல்லலாம்னு போய் பிரயாசம் எடுக்கும் பொழுது அது கஷ்டத்துல முடியும் நம்ம பார்க்கணும். அப்ப அது வந்து எல்லாரும் செய்யறதுக்கு இல்ல, அதுல விசேஷமா இப்ப மூப்பர்னா மூப்பர், இல்லாட்டி இன்னும் சில அனுபவம் உள்ள சகோதரர்கள் வயசுல மூத்தவங்க அவங்க சொன்னா அது சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்படிப்பட்டவர்கள் அந்த காரியத்தை அங்க செய்யணும் நாம பார்த்தோம். அப்ப இதே விஷயத்துல இருந்து நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ண போறோம். அதாவது ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம பாக்குறது பப்ளிக் ரெபியூக்ஸ் ரேர். தயவு செஞ்சு மன்னிக்கணும். இனிமேல் நாம இந்த மாதிரி ஆங்கிலத்துல படிக்கிறது அடுத்த வாரத்துல இருந்துட்டு நம்ம தமிழ்ல கோட் பண்ணிட்டு சொல்லிடுவோம். ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்தா நமக்கு இனிமேல் நம்ம ஆங்கிலம் பயன்படுத்த போறது இல்ல. ஆனா இன்னைக்கு மாத்திரம் நீங்க தயவு செஞ்சு அனுமதிக்க. அப்போ பப்ளிக் ரிபியூக்ஸ் ரார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒழுங்கில்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம அவங்களை உணர்த்தும் பொழுது பொதுவில உணர்த்துவது என்று சொல்வது ரொம்ப ரேர். இன்னும் அப்படி செய்யக்கூடாது, பொதுவில நாம செய்யக்கூடாது. ஆனா பொதுவில கூட செய்ய சொல்லி அப்போஸ்தல் பவுல் சொல்றார், ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டார் என்று சொல்லும் போது அந்த தப்ப எல்லாரும் காண்கிறபடி கூட நீங்க அவருக்கு என்ன பண்ணுங்க, உணர்த்துங்க. வசனம் எங்க சொல்றாருன்னா 1 தீமோத்தேயு 5:20. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக நீங்க என்ன பண்ணுங்க, கடிந்து கொள்ளுங்கள். இருக்கு வசனம். ஆனா இது எப்படிப்பட்ட பாவத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் தெரியும்படி செஞ்ச பாவம். எல்லாரும் தெரிஞ்சபடி ஒருத்தர் பாவம் செஞ்சிருப்பாரு, அந்த பாவம் கூட ரொம்ப பெரியதான பாவமா இருக்கும். அந்த பாவத்தை நீங்க கையாளும் பொழுது எல்லாருக்கும் தெரியும்படி அதை நீங்க கடிந்து கொள்ளுங்க. அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் மற்ற சமயங்கள்ல தேவனுடைய நீதிக்கு உட்படாமல் சில பலவீனங்களால நீதிக்கு புறம்பான காரியங்களை சகோதர சகோதரிகள் செய்யும் போது அது இந்த மாதிரி மோசமான விஷயம் இல்ல, ஆனா ஒரு பலவீனம் ஆயிடுச்சு, ஒரு அறியாமை ஆயிடுச்சு, அப்படி அப்படி நடக்கக்கூடிய தப்புகளுக்கு வந்துட்டு நாம கண்டிப்பா பப்ளிக்ல அவங்களை கடிந்து கொள்வது கூடாது. ஏன்னா பப்ளிக்ல நம்ம உருவான கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம இங்க அழகாக ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம், சென்சிட்டிவ் நேச்சர். கண்டிப்பா ஒரு ஒரு மனுஷனும் ரொம்ப சென்சிட்டிவ் தன்னுடைய சுய என்ன சொல்லலாம் நாம அதுனா தங்களுடைய நிலை இருக்கு இல்லைங்களா, இங்கிலீஷ்ல இமேஜ் சொல்றோம் இல்லாட்டி பேசினா இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, தங்களுடைய அந்த சுயம் அவங்க விட்டு தர மாட்டாங்க. அப்படின்னா சென்சிட்டிவ். இப்ப 4 பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் சொன்னார்னா உடனே எனக்கு என்ன ஆகும், உடனே ஒரு மனசுல ரொம்ப குத்து, இந்த சென்சிட்டிவ் நேச்சர் ஆகும். இது எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க இந்த மாதிரி டைவ் செஞ்சு நீங்க பண்ணலாம். ஏன்னா அதை சொல்றது இட் வில் வூண்ட் ஆர் இன்ஜூர் அண்ட் சென்சிட்டிவ் நேச்சர். அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் அதை வந்து புண்படுத்தக்கூடிய வகையில நீங்க சொல்ல வேண்டாம் 4 பேருக்கு முன்னால, சரிங்களா? ஆனா அந்த நீங்க சொல்லியிருந்தீங்களா, எப்படி அழகாக நீங்க சொல்லிருக்கலாமோ அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எப்பன்னா ஒரு வேலை அவங்க செய்யற தவறு ரொம்ப பெரிதான தவறு இல்ல, அதுக்கு அந்த அளவுக்கு நீங்க சீரியஸா ஆக்ஷன் எடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லைன்னு பொழுது இந்த தேவனுடைய அன்பான வழி செஞ்சா எப்படி செய்யுமோ அப்படி செய்யலாம். ஆனா சில சமயங்கள்ல பப்ளிக்ல செய்யக்கூடிய பாவங்களுக்கு பப்ளிக்ல நீங்க கடிந்து கொள்ளுங்க. அங்க சொல்றது பார்க்கிறோம். அது கூட சொல்லும் பொழுது இது முழுவதும் ஒரு தனிப்பட்ட நபர்னுடைய முயற்சியில் இல்ல, மாறாக சபையினுடைய பிரதிநிதியா எல்டர் இருந்து அவர் மூலமா இந்த விஷயம் வந்துட்டு அங்க செய்யணும். அது கூட சொல்லும் போது இந்த சர்ச் தி எக்லீசியா தி கான்சக்ரேட்டர் ஆஃப் தி லார்ட், சபை தேவனத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட உடனோ ஆர் எஸ் எ ஹோல் ஹிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் தி எல்டர்ஸ் இஸ் மெயின்லி தி சர்ச் ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ மூப்பர் என்று சொல்லும் பொழுது அந்த சபைக்கு அவர் பிரதிநிதியாக மாத்திரம் இருக்கிறதுனால தி சர்ச் பெஸ்ட் கன்சம்ஷன் ஆஃப் தி லார்ட்ஸ் சாய்ஸ். அப்ப சபையை வந்துட்டு இந்த மாதிரி அந்த சகோதரர்களை வந்துட்டு கண்டிக்கணும். அங்க சொல்லும் பொழுது தி சர்ச் தேர்ஃபோர் ஆர் நாட் தி எல்டர்ஸ் கான்ஸ்டிடியூட் தி கோர்ட் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் இன் ஆல் சச் மேட்டர்ஸ். அப்ப சபை தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்திலும் ஒரு கடைசியான தீர்வு கொடுக்கணும். அதுதான் அங்க நம்ம ரொம்ப முக்கியம் பாக்குறோம். ஏன்னா தேவன் அந்த வாய்ப்பு அவருடைய பிள்ளைகள் கான்சன்ட்ரேட்டட் பிள்ளைகள் ஒரு ஒருத்தருக்கும் அவர் கொடுக்கிறார். தப்பு பண்ணதும் ஒரு கான்சன்ட்ரேட்டட், அப்போ அவங்க நமக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சபை அந்த முடிவு எடுக்கணும். ஒரு கடிந்து கொள்ளுதலோ ஒரு புத்தி சொல்றதோ எடுக்கணும். ஆனா சபையுடைய அந்த முடிவுக்கு கண்டிப்பா எல்டர் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவா இருப்பார், அவங்களுக்கு பிரதிநிதியா இருந்து அங்க பண்ணுவார். அப்ப இங்க என்ன பிரிச்சு காண்பிக்கிறார் அப்படின்னா சர்ச் அப்போ சபையினுடைய முடிவு அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற மூப்பர்கள் சொல்லணும். அப்படி போல மூப்பர்கள் இல்ல, அதான் சொல்றாரு சபையினுடைய முடிவு மூப்பர்கள். அது ரொம்ப தேவன் அந்த அமைப்புல அவங்க வைக்கிறார். அப்போ ஒரு சபை அல்லது மூப்பர் இந்த மாதிரி ஒரு சகோதரனுடைய தவறுகள் பாவங்களை டீல் பண்ணும் போது எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இங்க அது கூட நிறைய விஷயம் சொல்றாரு. நிறைய விஷயம் சொல்றாருன்னா ஒருவேளை தப்பு செஞ்ச அந்த சகோதரர் சபைக்கு முன்னால வந்துட்டு நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் பாவம் தான் செஞ்சிட்டேன், நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னாலோ இல்லாட்டி இதுக்கு ஈக்குவலா நீங்க எல்லாரும் நினைச்சுக்கலாம், இதுக்கு சமமான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாரு இருக்கலாம் இல்லைங்களா. புரியுதுங்க, வெளிப்படா என்ன சொல்றாருன்னா தன் தவறை எல்லாருக்கும் தெரியற பிரகாரம் என்ன பண்றாரு, ஒத்துக்கொள்ளும் பொழுது அப்ப ஒரு சபையோ அந்த சபையினுடைய மூப்பரோ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா தேவன் கேட்டு செஞ்சா தேவன் என்ன செய்வார், அவருடைய பாவங்கள் என்னைக்கே ஒரு பாவி வந்துட்டு தன் தவறை முழுவதுமாக ஒத்துக்கொண்டு கிருபாசன தண்ணியில வந்து சேர்றாரோ அங்க கேரண்டியா இருக்க அவருக்கு மன்னிப்பு. அதே போக்க நம்ம கூட அந்த சகோதரனும் சகோதரி கிட்டயும் அங்க நடக்கணும். அதாவது அவங்க செய்யற பாவத்தை எல்லாருக்கு முன்னாடி அவங்க ஒப்புக்கொள்ளும் பொழுது நாம் அதிக அதாவது நிறுத்தணும், அதாவது நாம மதிக்க வேணும். அதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா சில சமயங்கள்ல சில சமயங்கள் நடக்குது, சில சபைகள் நம்ம போகும் பொழுது பார்க்கும் போது சில தன்னிச்சையான முடிவுகள் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஒரு சகோதரனையோ சகோதரியோ விலக்க முயற்சி செய்யறாங்க. டிஸ்போலர்ஷிப் சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. ஆனா அந்த மாதிரி வாய்ப்புகளை பத்தி சொல்லும் போது நோ ஒன் ஒருத்தருக்கும் இல்ல, பட் தி லா ஹாஸ் தி பவர் ஆர் அத்தாரிட்டி டு கட் ஆஃப் எனி இண்டிவிஜுவல் எவர்லாஸ்டிங்லி. பிதாவாகிய தேவனுக்கு தான் ஒருத்தரை முற்றிலுமாக சபையில இருந்து வெளியே அனுப்பக்கூடிய அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவர் தான் திராட்சை தோட்டக்காரர், கிறிஸ்து செடி, நாம் அதுல கொடிகள். தோட்டக்காரர்தான் கொடியை வெட்டி தூக்கி போடணும், செடியில் இருக்கிற மற்ற கொடிகள் கிடையாது. அப்போ அந்த அதிகாரம் தேவனுக்கு மாத்திரம்தான் இருக்குது அங்க நாம் சொல்றோம். ஏன்னா இது நம்ம கையில அங்க எடுக்க கூடாது நம்ம பாக்குறோம். அப்போ சொல்லும் பொழுது இல்ல அதுல வந்து ஒரு பாவம் வந்ததே போடும், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம். சப்போஸ் அவர் வந்துட்டு மரணத்துக்கு ஏதுவான ரொம்ப மோசமான ஒரு பாவம் செஞ்சுட்டாருன்னு வைங்க, அப்ப இவர் நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போட்டு பிரதர் சொல்றாரு, அப்படி ஒரு சபையன் மரணத்துக்கு ஏதுவான பாவம் சபையில செஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பா அது வெளியரங்கம் ஆயிடும், தேவன் அதை கண்டிப்பா வெளிப்படுத்துவார். எப்படின்னா ஒரு தான் அவருடைய டாக்டரினால உபதேசங்கள்ல சத்தியத்துல கலப்பு கொண்டு வந்துட்டு சபைக்குள்ள இந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்சிருந்தாருன்னா அவருடைய வாயிலையும் அதை வர வச்சிடுவார். அவங்க பேசுறது கள்ள சத்தியம்ங்கிறது அவங்க வாயிலே வர வச்சு சபைக்கு காண்பிச்சிடுவார். அப்படின்னா வாம்சீக பலவீனங்கள் அவங்க ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சிருந்தாங்கன்னா அதே கூட தேவனே மற்ற எல்லாருக்குமே வெளியரங்கமா கொண்டு வந்துடுவார். எப்படிப்பட்ட பாவங்கள், இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் யாராவது செய்தார்கள்னா அதை தேவன் ஏற்ற சமயத்துல கொண்டு வந்துடுவார். இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு சஜஷன் நீங்க அவர் கொடுக்கிறார். அப்புறம் அதான் இப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சில வசனங்கள் கோட் பண்ற, நீங்க படிக்கலாம். எபிரேயர் 6:4-8 வசனம்,
குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மன திருமணத்துக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
அப்படிப்பட்டவர்கள் இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்கிறவங்க, இவங்களை பத்தி அதே எபிரேயர் 10 அதிகாரத்துல 26-31 படிக்கணும்.
அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் உச்சம் செலுத்தத்திற்க வேறொரு வழி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்ப்புதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்களையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன்
எப்படிப்பட்டவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறார்னா மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் செய்கிற சகோதர சகோதரிகள். அப்ப இவங்களுடைய விஷயம் என்ன ஆயிடும், இவங்களுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு தேவன் வச்சிருக்கிறார். அப்ப தேவன் ஏற்ற சமயத்துல சபையில அங்க கொண்டு வந்துருவார். அப்படிப்பட்டவங்கிட்ட நீங்க எப்படி நடக்கணும்னு சொல்ல போல 2 7:9-11 படிங்க.
உபதேசத்தை நிறைவேற்றாமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துக்கிரியர்களுக்கும் பங்குள்ளவனாய்
இருக்கிறான். அப்ப ஒருவேளை ஒருத்தர் வந்துட்டு கர்த்தர் இயேசுனுடைய பிரசங்கத்துல உபதேசத்துல அவர் நிக்கல அப்படின்னு சொன்னா வீட்டுல ஏற்றுக்கொள்ளாதீங்க, அவனுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லாதிருங்கள். ஏனென்றால் நீங்க அப்படி செய்யும் பொழுது நீங்களும் அவங்களோட சேர்ந்து தேவனுக்கு விரோதிகளா உங்களை நீங்கள் காண்பித்து கொள்ளுகிறீர்கள். அப்போ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணோம்னா, அப்போ உலகில்லாதவருக்கு நீங்கள் புத்தி சொல்லுங்கள், ஆனா அந்த புத்தி சொல்றதல் கூட ரொம்ப ஞானத்தில் நாம் செய்யணும், ரொம்ப அன்புல செய்யணும். அதுக்கான வாய்ப்பை பெற்றவர்கள் மூலம் சபையில அந்த புத்தி சொல்லுதல் நடக்கணும். அப்படி புத்தி சொல்லுதல் நடக்கும் பொழுது நிறைவேறித்த பாவம் அல்லது தவறு அல்லது பலவீனம் எந்த ரீதியில நிறைவேறிருக்கோ அந்த ரீதியில நம்முடைய கையாளுகை இருக்க வேணும். நம்ம கைய நம்ம டீல் பண்ற விஷயம் அங்க இருக்கணும். பப்ளிக்கா டெலிபரேட்டா எல்லாருக்கும் முன்பாக ஒரு பெரிய பாவம் இழைக்கப்பட்டாச்சுன்னா பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்பாக பயம் உண்டாகும் படிக்கு நீங்க அதைய சுட்டி காண்பீங்க, கண்டிங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாத பாவங்களை எல்லாம் சொல்லும் பொழுது உங்கள் நீங்கள் வந்துட்டு கிறிஸ்துவின் அன்புல அதை நீங்க போய் செய்யுங்க. அதை எல்லாம் செய்யணும். அப்ப எல்லர் செய்வோம் சொல்லும் பொழுது எல்லர் அந்த எக்லீஷாவுடைய விருப்புகளுக்கு இணங்குறபடி அதை அங்க நிறைவேற்றணும். இதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஒருவேளை அந்த தவறு அப்படியே வந்துட்டு ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிள் மேட்டர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா எப்படி தேவன் அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் மன்னிக்கிறதுக்கு இறக்கம் உள்ளவராக இருக்கிறாரோ அதே ஒரு சுபாவத்தை நாம காண்பிக்கணும். நம்ம டக்குன்னு மன்னிக்கணும். ஒருவேளை ரொம்ப மோசமான தவறு செஞ்சுட்டானா அங்க வசனம் இருக்குது, தேவன் அப்படிப்பட்டவங்களை வெளிக்கொண்டு அங்க வந்துருவா. அப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க வாழ்த்துதல் கூட சொல்லாதீங்க, வீட்டுல சேர்த்துக்க வேண்டாம். அப்ப இந்த மாதிரி இல்லாம சின்ன சின்ன தவறுகள்னால மறுபடியும் அதேதான் பேசுறா. அப்போ சகோதரர்களுக்கு அது எந்த ஊருடன் சொல்லிட்டே இருக்கிறான்னு என்ன அர்த்தம்னா, பொதுவாக சபைக்கு இது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒருத்தர் பலவீனத்துல ஒருத்தர் அறியாமையில செய்வாங்க. அப்படி சொல்ல போது such an excluded brother or sister should not be treated as an enemy. அப்படிப்பட்ட ஒரு சகோதரனே சகோதரியோ விரோதியா யாரும் தயவு செஞ்சு நீங்க பார்க்க வேணாம். not thought of as such but as an erring brother. அவர் நீங்க ஒரு விரோதியா பார்க்காதீங்க. ஒரு பலவீனம் செஞ்சிட்ட சகோதரன் ஒரு சகோதரிய விரோதியா பார்க்க வேண்டாம். மாறாக தவறு செய்யக்கூடிய பிரதர் ரொம்ப நல்லா இருக்கு இல்லீங்களா. நாட் தாட் ஆஃப் சச் அப்படி நீங்க திங்க் பண்ணலாம், பட் ஆஸ் an erring brother. அடிக்கடி தவறு செய்யற சகோதரா பாருங்க, புரியுதுங்களா? புரியும் நினைக்கிறேன். அவரை விரோதியா பார்க்க வேண்டாம். அடிக்கடி தவறு செய்யக்கூடிய புரியுதுங்களா? ரிலேஷன் என்ன இருக்குது, ஒரு உறவு என்ன அங்க நீடிக்குது. விரோதியா பாத்தீங்கன்னா ஒரு உறவு கட்டாயிருது. ஆனா அடிக்கடி தவறு செய்யற பிரதர் அப்படின்னு போது இன்னும் ஒரு பிரதரா தான் இருக்கிறார். வசனம் சொல்றாரு 1 Thessalonians 3 மன்னிக்கும் 2 Thessalonians 3:14-15 படிங்க.
மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்படியாமல் போனால் அவனை குறித்துக் கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனுக்கு ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள்.
ஆமா, அவருக்கு நீங்க சகோதரனா எண்ணி அவருக்கு நீங்க புத்தி சொல்லுங்கள். மாறாக நீங்க அவர்கிட்ட போய் ரொம்ப கடுமையான முறையில அவருக்கு தீர்ப்பு சொல்லியோ அவரை டீல் பண்ணியோ அவர் மேலும் விழுந்து போய் சபைக்கே வராத படிக்கு ஒரு இடத்தல் கல்ல அவர் முன்னாடி நீங்க அங்க போட வேண்டாம். மாறாக அவரை தீர்ப்பு வந்த வகையில உங்களுடைய நடவடிக்கைகள் அவர்கிட்ட இருக்கட்டும். அந்த மறுபடியும் கேட்டா அவங்க ரிப்ளேஸ் பண்றாங்கன்னா அவங்க மரணத்துக்கு ஏற்றமான பாவம் செய்யறாங்கல்ல. ஆனா பலவீனர்கள் நிறைய டைம் தப்பு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப இதை நீங்க பப்ளிக்கா சொல்ல வேண்டாம். ஆனா இதை வந்துட்டு அவரை விரோதமா நினைக்கிறாங்க, சகோதரா நினைச்சிட்டு அவருக்கு நீங்க புத்தி சொல்லுங்க சொல்றாரு. ரொம்ப முக்கியமா இங்க இந்த வாசனை இந்த வாசனை படிச்சுக்காங்க. He should not be passed by on the street unnoticed by the brother but be treated courteously. மரியாதையோடு அவருக்கு அவரை நாம வழி நடத்தணும். புரிதுங்களா என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கண்டுக்காம போயிடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படித்தான் நிறைய பேர் செய்யறோம். அதான் ரொம்ப சிம்பிளா டீசெண்டா சொல்றாரு இல்லைங்களா? அப்படி இல்லாட்டா சொல்ல மாட்டாங்க. நான் நினைப்பேன் அதாவது இப்படிப்பட்ட சபையில நீங்க வீதியில் வீதியில பாப்பீங்கன்னா கண்டுக்காம ஒரு ஒரு ஸ்தோத்திர பிறகு சொல்லாங்க மூஞ்சி மூணு இருக்க போயிடாதீங்க, அவரை கேர்ட்லெஸ்ஸா நடத்துங்க. அப்படின்னா அவருக்குரிய ஜனம் மகிமை நீங்க செய்யுங்க. பாருங்களா அன்பான சகோதர சகோதரி, நான் சொல்றது என்னன்னா ஒரு ஒரு பாயிண்ட்லயும் தயவு செஞ்சு தேவனுடைய ஆவியில் நடக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பாயிண்ட் மாத்திரம் நீங்க நோட் பண்ணுங்க. அது முழுக்க நம்மளால சொல்ற கூட முடியாது, ஆனா நீங்க நல்லா கவனிக்கலாம். அந்த கிறிஸ்டியன் கேரக்டர் எப்படி ஒரு புது சிருஷ்டிக்குள்ள வேர் பிடித்து இருக்கணும். சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், ஆட்கள், பாவம், தப்பு எதுவுமே மாறிட்டா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள் எனக்குள் இருக்கக்கூடிய அந்த புது சிருஷ்டியின் ஆவி கிறிஸ்துவின் அன்பு இருக்கும் போது நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கும் போதும் அந்த அன்பனை நாம அவங்கள அங்க வழிநடத்துவோம். இதுதான் அவங்க சொல்றாரு. அப்போ he should not be passed by in the street unnoticed by the brethren but be treated courteously. ஏன் என்று சொல்லும் போது the household of faith is to be cemented and bound together with mutual love and sympathy and expressions of these in various ways. ஏனென்றால் கிறிஸ்தவின் சபையானது சொல்லும் போது இந்த விசுவாச வீடானது சொல்லும் போது is to be cemented and bound together. எதிரே அஸ்திபாரம் போட்டிருக்கணும், எதிரே கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வித் மியூச்சுவல் லவ் அண்ட் சிம்பத்தி, ஒருவருக்கொருவர் இல்லைங்களா பரஸ்பர அன்பு, பரஸ்பர இரக்கம், பரஸ்பர கிருபை, அது மியூச்சுவல் பரஸ்பர அன்பு மற்றும் இரக்கத்தினால இது வந்துட்டு அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் தீஸ் இன் வேரியஸ் வேஸ். இந்த அன்பும் இந்த இரக்கமும் அநேக வழியில வெளியேறமாகணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பில் இரக்கத்துல இந்த விசுவாச வீடு அஸ்திபாரம் போட்டிருக்கணும், கட்டப்பட்டிருக்கணும். அப்படி கட்டப்பட்டிருக்கிறவர்கள் இந்த மாதிரி நடக்கணும். இதுதான் நமக்கு இங்க முக்கியமான பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் அஸ்மத்னுடைய அர்த்தம் என்னன்னா, இது வரைக்கும் எதை பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். மனசுல கண்டிப்பா தயவு செஞ்சு இப்போ இனிமேல் நீங்க அந்த வாழ்வை பயன்படுத்தணும் சகோதர சகோதரிகளே. இது எவ்வளவு சீரியஸா நீங்க எடுத்து உணர்ந்து கொள்ள முடியுமோ உணர்ந்து கொள்ளுங்க. போய் கண்டிப்பா நீங்க வீட்டுல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு திடமற்றவர்களை நீங்க என்ன பண்ணுங்க, பேற்றுங்கள். கம்ஃபர்ட் த ஃபீபிள் மைண்டர். திடன் அற்றவர்கள், இங்க இங்கிலீஷ்ல ஃபீபிள் மைண்டர் அப்படின்னு சொல்ல வரும்போது இது மைண்ட் பத்தியான ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்லலாம், நம்முடைய கெப்பாசிட்டி, அறிவு, ஞானம், இதுல இது சம்பந்தப்பட்ட ஃபீபிள் மைண்டட் மைண்ட் பட் ஃபீபிள் மைண்டட். திடன் அற்றவர்கள், எதுல திடன் அற்றவர்கள், தங்களுடைய இருதயத்துல, தங்களுடைய எண்ணங்கள்ல, தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல திடன் அற்றவர்கள் கண்டிப்பா இருக்கிறாங்க சபையில. எப்படி சபையில வந்துட்டு நல்ல ஆரோக்கியமா, உயரமும் வாட்ட சாட்டமா, பிசிக்கலா சகோதர சகோதரர்கள் இருக்கிறாங்களோ, அதே சமயத்தில் சபையில் இருக்கிறாங்க மெலிஞ்சி ரொம்ப சரீர பிரகாரமா பலவான்கள் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அதை பார்க்கும் போது தேவன் ஒருத்தர் இந்த அழைப்புகளை கூப்பிடும் போது அவர் பிசிக்கலி ஸ்டவுட் இல்லைங்களா, நல்லா ஒரு மிலிட்ரிக்காரமா இருக்காரு பார்த்து செலக்ட் பண்றது இல்ல, இவரும் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைவிடுறது கிடையாது. எந்த வித்தியாசம் பார்க்காம எப்படி தேவன் செலக்ட் பண்றாரோ அதே போல இருக்கிறாங்க சபையில. ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ல திடமற்றவர்கள் இருக்கிறாங்க, திடம் நல்லவங்க இருக்கிறாங்க. அப்ப தேவன் இவங்க அழைக்கும் போது இவங்களும் வித்தியாசப்படுத்தி கூப்பிடல, ஓ இவரு தான் ரொம்ப டாக்டர், ரொம்ப கரெக்டா இருக்கிறார் உபதேசத்தின் ஆழம், நீளம், உயரம், அகலம், தேவனுடைய திட்டத்தின் சகல அம்சங்களும் தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல இருக்கிறார், அவரை மாத்திரம் இந்த அழைப்புல கூப்பிடலாம். தேவன் சொல்லல, தேவன் வைக்கல, தேவன் அப்படி கூப்பிடல. அப்போ இதே விஷயங்கள் நான் அழகா சொல்றேன் பாருங்க பாருங்க. The feeble minds were not to be miraculously cured. இப்படி இருக்கிறவங்க திடீர்னு ஒரு ஆச்சரியமான விதத்துல தேவன் அவங்கள குணப்படுத்திடுவாருங்கிறது கிடையாது. Nor should we expect that because the minds of some are feeble and unable to grasp all ends. இப்படி இருக்கிறவங்க இவங்க யார், இந்த திடமற்றவர்கள் அதைய புரியறதுக்காக இந்த வாசகம் நான் படிக்கிறேன். யார் இந்த மாதிரி ஃபீபிள் மைண்ட்னா, they are unable to grasp all the lengths. Unable to grasp அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கிரகிச்சு கொள்ள முடியாதவர்கள். அதனால எல்லா விஷயமும் lengths and breadths and heights and depths of the divine plan. ஆழம், நீளம், தேவையான தெய்வீக திட்டத்தின் ஆழம், நீளம், உயரம், அகலம், இது எல்லாவற்றையுமே என்ன சொல்றது, நம்ம கிரகிச்சு கூட கொள்ள முடியாதவர்கள் இவர்கள் தான் திடமற்றவர்கள். அப்படிப்பட்டவர்களே தான் நம்ம இங்க சொன்ன சொல்றோம்னா, நீங்க திடமற்றவர்களே சபையில இந்த மாதிரி வகுப்பார் கூட இருக்கிறாங்க சொல்லும் போது இருக்கிறாங்க. அப்போ அவர்களையும் தேவன் கூப்பிட்டு அவங்களையும் தேவன் கூப்பிட்டு தேவன் கூப்பிட்டு போது நீங்களும் நானும் எப்படி நடக்கணும், அதுதான் இங்க விஷயமா அங்க பேசுற. அப்படி சொல்ல போது நீங்க வந்துட்டு அவங்க மேல ரொம்ப இறக்க வைக்கணும். There will be in the body some who will thus be qualified. கிறிஸ்துவின் சரீர அங்கத்துல இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தை. There will be in the body some who will be thus qualified, but others are feeble minded and do not come up even to the average standard of knowledge. அப்ப கிறிஸ்துவின் சரீரத்துல திடம் உள்ளவங்களும் இருப்பாங்க, அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு அறிவுல ஒரு ஸ்திரத்தன்மை பெற்றுக்கொள்ளாம ஞானத்துல ஒரு ஸ்திரத்தன்மை தெளிவு இல்லாதவங்களும் கூட இருப்பாங்க. அப்படி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறப்போ what comfort should we give to this? நான் இவங்களுக்கு நாம என்ன ஒரு தேற்றத்தை நாம கொடுக்க முடியும் சொல்ல போது அவர்களுடைய அந்த குறைவை நாம பெருசா எடுத்து அவங்களை சுட்டி காண்பிச்சு அவங்களை குற்றப்படுத்தி அவங்கள வந்துட்டு நம்ம மனசுல புண்படும் படிக்கு பேசி ஒரு வித்தியாசமான பார்வை பார்த்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை வச்சு அல்ல, மாறாக என்ன சொல்றது அப்போ இந்த சத்தியத்தை நாம எடுத்து சொல்லும் போது மூப்பரும் அதே சமயத்துல சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினரும் எப்படி நடக்கணும் சொல்லணும்னா ஷுட் கம்ஃபர்ட் தீஸ், இப்படிப்பட்டவங்களை தேற்றணும். எப்போ சத்தியம் சொல்லும் போது இந்த இந்த பாட்டு யார் பத்தி மாற்ற பேசாருனா திடம் அற்றவர்கள். எதுல திடம் அற்றவர்கள்? தங்களுடைய எந்த டாக்டரின்ல நாலேஜ்ல, அதாவது ஞானம் மற்றும் அறிவுல திடம் அற்றவர்கள். அவங்க எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு கொண்டிருக்கு அவனால முடியாது. குரோனாலஜினா குரோனாலஜி, குரோனாலஜினா ஆழம் இருக்குது, நீளம் இருக்கு, ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஆனா அது நமக்கு கிராஸ் பண்ண முடியாது, பட் விசுவாசி இல்லைங்களா. அப்படிப்பட்டவங்க சொல்ல போது அதை நீங்க ரொம்ப பெருசா நீங்க பார்க்க வேண்டாம். ஆனா அப்படிப்பட்டவர் விசுவாசத்துல ரொம்ப கரெக்டா இருக்காரு, அந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு நீங்க எல்லாரையும் நினைச்சிட வேண்டாம், தயவு செஞ்சு விசுவாசத்துல ரொம்ப கரெக்டா இருக்காரு, பட் ஆரம்பமான விஷயங்கள் அவருக்கு இல்ல. You should comfort this not necessarily in pointing out their feebleness and condoning the same. அப்ப ஏன் இப்படி இருக்கீங்க இது கூட புரியல உங்களுக்கு, எத்தனை தடவை நான் சொல்லி தரது இந்த மாதிரி நீங்க சொல்ல வேண்டாம். மாறாங்க என்ன சொல்றாங்க, இப்படி சொல்லாம பொதுவா இடத்துல நீங்க அன்பா நடந்து கொள்ளுங்க. நாட் எக்ஸ்பெக்டிங் தி சேம் டிகிரி ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் இன்டலெக்சுவல் டிசைன்மெண்ட் இன் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் காட். எப்படி ஒரு சகோதரன் நல்ல திடமுள்ள சகோதரன் எல்லா விஷயங்களையும் ஆழமா புரிஞ்சிருக்காரோ அதே மாதிரி இவர்களும் புரிஞ்சுக்கொள்ள எதிர்பார்க்காதீங்க நீங்க. அது பண்ணுவாங்க, நாட் எக்ஸ்பெக்டிங் தி சேம் டிகிரி ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி. அப்படின்னா ஒரு விஷயத்துல தெளிவு அண்ட் இன்டலெக்சுவல் டிசைன்மெண்ட், எந்த அளவுக்கு நல்ல புத்திசாலித்தனமா எல்லாருக்கும் அவர் புரிஞ்சு கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். Now should claim that those who have such disabilities are therefore not of the body. ஒருத்தரும் சபையில நீங்க சொல்ல போறார் என்ன சொல்ல போறாங்க, இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் சபையில அங்கமாக முடியாது அப்படின்னு நீங்க யாருக்கிட்டையும் இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க சொல்ல வேண்டாம். டிஸ்கஸ் பண்ண போது கண்டிப்பா இதுக்கு இந்த புது சிருஷ்டின் அமைப்புல இந்த மாதிரி பலவீனங்கள் நம்மளை அறியாம நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால நமக்கு ஒரு போதனையா பிரதர் ரசல் இது கொடுக்கிறார். கண்டிப்பா அவசியமா இருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தைகள் இங்க இருக்குது, அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ the lesson is much the same if we accept the revised. And some naturally lack courage and combativeness and with ever so good will and ever so loyal heart. அதாவது சிலர் வந்துட்டு தங்க இருதயத்துல தைரியமும் அதே சமயத்துல ஏதாவது தவறான போதனைகள் வந்தா இவங்களுடைய அந்த இவங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற விஷயங்கள் வச்சுட்டு விசுவாசத்துக்காக போராடி ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு கரேஜ், அந்த ஒரு தைரியம் இது இல்லாம இருப்பாங்க. இவங்க எல்லா விஷயத்திலயும் பி ஸ்ட்ராங் இன் தி லார்ட் நார் ஃபைட் தி குட் ஃபைட் ஆஃப் ஃபைட் இன் ஓபன். அதாவது கர்த்தருக்குள்ளும் திடமில்லாம இருக்க மாட்டாங்க, அதே சமயத்துல ஒரு நல்ல போராட்டத்தை வெளிப்படையா போராடுவதற்கும் தகுதி இல்லாதவங்களா இருப்பாங்க. The Lord, however, must see their will, their intention to be courageous and loyal. ஆனால் கூட இப்படி இருப்பாங்க, ஆனாலும் அவங்க இருதயத்துல அப்படி இருக்கணும்னு எல்லாம் கண்டிப்பா இருக்கலாம் சொல்றாரு. இப்படி இருப்பாங்க வெளிப்படையா, ஆனா இருதயத்துல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், நல்ல வைராக்கியமா அவங்களை சேர்த்துக் கொள்வாரு. அதனால நானும் வந்துட்டு அவங்களை வேற மாதிரி நம்ம கையாள வேணாம் அது சொல்றாரு. All should recognize that the last judgment of his people is according to their hearts. எல்லோரும் நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவெனில், இதாகிய தேவரோ கர்த்தர் இயேசுவோ அவருடைய ஜனங்களை நியாய தீர்க்கும் போது அவருடைய இருதயத்தின் நிலை, இருதயத்தின் நிலையை வச்சுதான் அவர் மோட்டிவேஷன், அது கஷ்டம், அதை வச்சுதான் அவர் நியாயம் தீர்க்கிறார். பட் கிரியைகள் இல்ல. அப்ப ஒருவேளை இந்த மாதிரி தின நற்றவங்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய குறைகளை தேவன் நிறைவாக்கி அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் கிருபி உள்ளவரா இருப்பார். அதனால நானும் இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல சில விஷயங்கள் உங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியல, அப்படிப்பட்ட சுபாவத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களை பலன் ஜீவியத்துல நாம அவங்களை உற்சாகப்படுத்தணும். நீங்கள் கூட உங்க பங்கா, உங்களுடைய பலியில உங்களுடைய பங்காக கிறிஸ்துவுக்காக நீங்க என்ன செய்யலாம், அந்த வழியை அவங்களுக்கு திறந்து வைக்கணும். அதை பத்தி நாம சொல்லணும், அதுல அவங்க வழி நடத்தணும். அதன் மூலம் அவர்களுடைய உடன்படிக்கை அவங்க நிறைவேற்றுவதற்கு நாம உதவி செய்யணும். முக்கியமான பாயிண்ட், அதாவது திட நற்றவர்களை தேற்றுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்க்கமான வசனத்துல பலவீனரை தாங்குங்கள். இப்ப வந்தாங்க பலவீனர், ஏன் திடநற்றவர்கள் விளக்கம் நாம சொன்னோம் அப்படின்னா, இங்க இன்பின்னா இங்க பலவீனர் வராங்க, இவங்களை நீங்க தாங்குங்க வராங்க. இவங்க யார் பலவீனர்? திடமற்றவர்கள் டாக்டர்ஸ் இல்ல, தேவனுடைய திட்டத்துல புரிஞ்சுக்கொள்றது இல்ல, கிரகிக்கிறது இல்ல, அனுமானிக்கிறது இல்ல, திடநற்றவர்கள் அவங்களை பத்தி சொன்னார். இங்க பலவீனர்கள் எந்த விதத்துல பலவீனர்கள்? அப்ப ரொம்ப அழகா சொல்றாரு, சிலர் வந்துட்டு அவங்க நேச்சுரலாக அவங்க பிறக்கும் போதே சுபாவத்துல நிறைய பலவீனம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த பலவீனர்கள் வாயின் வார்த்தையில் இருக்கலாம், அவங்களுடைய பார்வையில் இருக்கலாம், அவங்களுடைய செய்கையில் இருக்கலாம், அவங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்துல பை நேச்சர், பை பர்த், அவங்க பிறவிலேயே அப்படி ஒரு பலவீனம் உள்ளவங்களா இருப்பாங்க. என்னதான் பண்ணாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு அதே சிந்தனை தான் பிரதர் வருது, பழைய மலைய பழையபடி பழையபடி பழையபடி, அதே மாதிரிதான் செய்யணும்னு தோணுது, அதே மாதிரிதான் பேசணும்னு தோணுது. இந்த மாதிரி பலவீனங்கள் இருப்பாங்க. இந்த சென்ஸ் ஆஃப் ஹேவிங் ஹியூமன் ஆர்கானிசம் டிப்ராய்ட் இன் சச் எ மேனர் தட் தே ஆஸ் நியூ கிரீச்சர்ஸ் ஃபைண்ட் கிரேட்டர் டிஃபிகல்டி இன் க்ரோத் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மேலே வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு அவருடைய ஹியூமன் ஆர்கானிசம், அவருடைய சரீர அங்கங்கள் அவயங்கள் பலவீனத்தில் நிறைஞ்சிருக்கும். அப்படி இருப்பாங்க. அப்போ such are not to be rejected from the body. அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் சபையில் இருந்துட்டு தள்ளப்படக்கூடாது. Not to be rejected. அப்படி சொல்றாரு. ஏன்னா, but on the contrary, we have to understand that if the Lord counted them worthy. நம்ம என்ன புரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை தேவன் அவங்களுக்கு தகுதி இல்லாமல் நினைச்சாருன்னா அவங்க தேவன் இடத்துல இரக்கம் பெற்று அவருடைய குமாரன் ரத்தத்தின் மூலம் அவங்க பலவீனங்கள்லாம் கழுவப்பட்டு அவங்க கிருபையில எது வேணாலும் சுதந்திரிச்சு கொள்ளலாம். அப்போ they are to be supported with such promises as the scriptures offered. அப்போ வசனங்கள்ல தேவனுடைய அன்பும் தேவனுடைய இரக்கம் தேவனுடைய கிருபை இப்படிப்பட்ட பலவீனங்களுக்கு எந்த அளவு வசனங்கள் தேவன் சொல்லியிருக்காரோ அந்த வசனங்களின் மூலம் நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. என்னுடைய கிருபை உங்களுக்கு சொல்றாரு தேவன். அந்த மாதிரி வாக்கு தத்தங்கள் கொடுக்கிறாரு. தி என்டையர் காங்கிரகேஷன் கேன் அசிஸ்ட் இன் திஸ் கம்ஃபர்டிங் அண்ட் சப்போர்ட்டிங். என்டையர் காங்கிரகேஷன் சொல்லும் போது சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்டவங்கள தாங்குவதில் பிரயாசங்கள் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நான் பர்சனலா நான் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா, தேவன் நல்ல டாக்டரியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணார், நல்லா தேவனுடைய திட்டங்கள் புரிஞ்சு கொள்றதுல அவருடைய போதனைகளை நினைச்சு நிக்கிறதுல. இப்போ என்ன ஒரு கண்டிஷனுக்கு சபை நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வராங்களா, பெற்றுக்கொண்ட உபதேசங்களை நினைச்சு நின்று குணலட்சணங்கள் வளர்த்தி கொள்ளணும். ஏன்னா ரெண்டும் ஒண்ணு 50-50 தேவன், அதே சத்தியம் அதே அன்பு ரெண்டு பேருக்கு. அப்ப அந்த குவாலிட்டி இப்போ தேவன் கான்சென்ட்ரேட் பண்றாரு, அப்படித்தான் நம்ம ஃபீல் பண்றோம். இதற்கு நம்ம இந்த மாதிரி காரியங்கள் பாக்குறது ரொம்ப ஆச்சரியம். அப்ப தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த என்டையர் காங்கிரேஷன் இது எல்லாருமே நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் பார்க்கணும், ஆனால் கூட மூப்பர்களுக்கு அதுல ஒரு விசேஷமான ஒரு பங்கு இருக்குது அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆர் திஸ் பிகாஸ் தே ஆர் தி சோசன். ஏன்னா அவர்களை தேவன் அவருடைய பிள்ளைகள் கொண்டு அந்த சபையில ஏற்படுத்திருக்கிறார். பார்க்கலாம். அப்போ இங்க ஒரு வசனம் நீங்க படிங்க, ஏனென்றால் இந்த மாதிரி எல்லாரும் செய்யணும் சொல்லும் போது ஒன்னு குறைஞ்சர் 12:28 சொல்றாரு, அவர்கள் மேய்ப்பர்களானாலும் மூப்பர்களானாலும் போதகர்களானாலும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சொல்றார். ஒன்னு குறைஞ்சர்ல
தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுநர்களையும்
மற்றவங்களுக்கு பயனுள்ள உண்டாக படிக்க தேவன் இவங்களை ஏற்படுத்தினார் சொல்லும் போது அப்ப இவர்கள் எல்லாரும் இந்த விஷயத்துல சபையில் இருக்கக்கூடிய பலவீனர்களுக்கு உதவணும். அப்போ அதுதான் நம்ம பாக்குறோம். மூணாவது பாயிண்ட் வசனத்துல என்னன்னா எல்லா இடத்திலும் பொறுமை. வசன படிங்க, அது 1 Thessalonians 3:14-15 5:14-15
மேலும் சகோதரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறமற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள்,
கரெக்ட்,
எல்லா இடத்திலும் நீதிய சாந்தமாயிருங்கள்.
எல்லா இடத்திலும் நீதிய சாந்தம், அது வந்துட்டு பேஷன்ஸ் டுவர்ட் ஆல், அதாவது நீடிய பொறுமை வருது இங்கிலீஷ்ல பேஷன்ஸ் டுவர்ட் ஆல். ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிக்கிறார். பட் எப்பயுமே ஒரு புது சிருஷ்டி இந்த பொறுமைய அவங்க பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த சந்தர்ப்பம் இப்பேற்பட்ட சந்தர்ப்பம்னா நாட் ஒன்லி எக்ஸசைசிங் தி ப்ராப்பர் ஆட்டிடியூட் டுவர்ட் ஈச் அதர், நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட பொறுமையா காண்பிக்கும் போது ஒரு புது சிருஷ்டி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யறீங்கிற மாத்திரம் அல்ல, ஆவியின் மூலம் கிடைக்கக்கூடிய மாபெரும் குணலட்சணத்தை உங்களுக்குள்ள நீங்க வேர் பிடிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. பொறுமையை நீங்க காண்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் தேவன் உங்களுக்கு வாய்க்க செஞ்சாருன்னா அந்த பொறுமையை நீங்க காண்பிக்கிறீங்கன்னா புது சிருஷ்டி பொறுமை காமிக்கணும் அப்படிங்கறதால மாத்திரம் இல்ல, மிகப்பெரிய குணலட்சணம் பரிசுத்தாக நமக்கு தரக்கூடிய குணலட்சணங்கள மிகப்பெரிய குணலட்சணத்தை உங்களுக்குள் நீங்க உருவாக்குறீங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பொறுமை என்று சொல்லும் போது இன்னைக்கு ஒரு புது சிருஷ்டிக்கு உலகத்திலயும் ரொம்ப அவசியம், சபையிலயும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம பார்க்கும்போது ஏதோ நிமிஷத்திலிருந்து பார்க்கும் போது பரிபூரணத்துல சிருஷ்டிக்கப்பட்டு வீழ்ச்சி அடைந்து இன்னைக்கு மனுக்குள்ள எல்லாரும் பலவீனத்தில் இருக்கும் பொழுது இவங்ககிட்ட நம்ம பொறுமையை காண்பிக்க வேணும்ங்கிற சொல்றது ரொம்ப ரொம்ப அவசியமா அங்க இருக்குது. அது மாத்திரமல்ல இந்த உலக ஜனங்கள் சாத்தானுடைய வஞ்சகத்தினால வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒன்றுமே அறியாத ஜனங்கள், அவருடைய மட்டில தான் நம்ம ஜீவனம் பண்றோம் புது சிருஷ்டிகளா இருந்துட்டு. அப்போ கண்டிப்பா இந்த கிரேஸ் ஆஃப் ஸ்பிரிட் இந்த ஒரு ஆவியின் மரணம் நாம காண்பிக்கணும், என்னன்னா பொறுமை. அப்ப ரொம்ப முக்கியம். அப்போ உலகத்தார்கிட்டயே பொறுமை இந்த அளவுக்கு முக்கியம் சொல்லும் போது ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க, விசுவாச வீட்டாருக்குள்ளது எந்த அளவுக்கு முக்கியம் என்று. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இவர்கள் சாதாரண ஜனங்கள் இல்ல, யாரு புது சிருஷ்டிகள். இந்த மாதிரி பலவீனரா இந்த உலகத்துல இருந்துட்டு இந்த சரீரத்துல இருந்துட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யணும் முயற்சி செய்யறாங்க. எவ்வளவு தவறுகள் வரும், எவ்வளவு முறையில் இருந்து போவாங்க. அப்ப அந்த பொருளாதார அவங்ககிட்ட காணிக்கணும், எந்த அளவுக்கு நீங்க காண்பிக்கணும் நீங்க அவங்க புரிஞ்சுக்க. வாட் லவ்விங் அண்ட் லாங் சஃபரிங் பேஷன்ஸ் வி ஷுட் ஹேவ் டுவர்ட் தீஸ் ஃபெலோ டிசைபிள்ஸ். நம்மளோடு கூட இருக்கக்கூடிய இதே உலகத்தில் இருக்கக்கூடிய உடன் வேலையாளர் உடன் சகோதரருக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க இந்த பொறுமை லாங் சஃபரிங் சஃபரிங் இல்ல லாங் சஃபரிங் பேஷன்ஸ் வார்த்தை லாங் சஃபரிங் பேஷன்ஸ் பொறுமையா இருக்கிறீங்க. அந்த பொறுமை உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும்னா சஃபரிங் ஏற்படுத்தும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அந்த பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கும்னா லாங் சஃபரிங் பேஷன்ஸ் பொறுமையா இருக்கிறதுனால பிரச்சனை, அந்த பிரச்சனை ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். அப்பேற்பட்ட பொறுமை நீங்க காண்பீங்க, ஏன்னா ரொம்ப காமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்தர் மோர் வி ஹேவ் கிரேட் நீட் ஆஃப் பேஷன்ஸ் ஈவன் டீலிங் வித் அவர் செல்ஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உலகத்தார்கிட்ட மாத்திரம் பொறுமை இல்ல, விசுவாச வீட்டார்கிட்ட மாத்திரம் பொறுமை இல்ல, ஒரு ஒரு புது சிருஷ்டியும் தங்கள் இடத்திலேயே பொறுமை காமிக்கணும். பாயிண்ட் புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? உலகத்தை அறிக்கிட்ட மாத்திரம் இல்ல, புது சிருஷ்டி கிடைக்கிட்ட மாத்திரம் இல்ல, தங்கள்கிட்ட என்ன காமிக்கணும், என்னடா இத்தனை தடவை தப்பு செஞ்சிட்டோம், சரி நம்முடைய நம்முடைய தலைவன் முடிஞ்சிட்டு நம்ம கிட்டே நாம வந்துட்டு பொறுமையா இருக்கணும். அது ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட். ஏன் ஒரு சம்பவம் ஒரு டைம் எங்கிட்ட சொன்னார், நீ ரொம்ப நீ செல்ஃப் கண்டம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு. அதாவது சில தவறுகள் செஞ்சிட்டீங்க, சில சமயங்களில் தேவனுடைய வேலை அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், இந்த சப்ஜெக்ட் இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாம், நல்ல வாய்ப்பு இப்படி மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு நம்மளே புலம்பிட்டு இருக்கும் போது சொல்றாரு, உங்களையே நீங்கள் வருத்திக் கொள்ளாதீங்க. ஏன்னா தேவன் உங்களை எப்படி எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்துறாரு அவருக்கு தான் தெரியும். சோ நீங்க அவருக்கு மேல ஞானமா இருந்துட்டு நீங்க பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னா உங்ககிட்டயே உங்களுடைய பலவீனங்களுக்கு சில பொறுமைகள் நீங்க காண்பீங்க. ரொம்ப ஆழமான பாயிண்ட் நினைக்கிறேன். நீங்க வீட்டுல போய் படிங்க, ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏன்னா we have great need of patience even in dealing with ourselves under present distress and weaknesses and battles with the world, the flesh and the adversary. ஏன்னா நாம் இந்த மாம்சத்தோடு சாத்தானோடு உலகத்தோடு போராடும் பொழுது நம்மளே நம்ம இடத்துல பொறுமை காட்டிக் கொள்றது கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா போன வசனத்துல தீமைக்கு தீமை பண்ண வேண்டாம், கண்டிப்பா சபையில செய்ய வேண்டாம், புது சிருஷ்டிகள். அப்ப இந்த தீமைக்கு வசனம் பண்ணக்கூடாது. அப்போ இது பார்த்துட்டு திஸ் இஸ் மோர் தேன் அன் இண்டிவிஜுவல் அட்வைஸ். இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொல்லக்கூடிய ஒரு போதனை அல்ல, அதுக்கும் ஏற்பட்ட விதத்துல சொல்றாரு. என்னன்னா இங்க அவர் சொன்ன பொழுது நீங்க மாத்திரம் தனிப்பட்ட போதனை இல்லைன்னு நினைத்தீங்களா, நான் மாத்திரம் தீமைக்கு தீமை பேசாம என்னெல்லாம் பார்த்துக்கணுங்கிறக்காக அப்போஸ்தலன் அப்படி சொல்லல. மாறாக இது அதுக்கும் மேல அப்படின்னா நானு நீங்க கூட தீமைக்கு தீமை பேசுறீங்களா இல்லையான்னு நான் கவனிக்கணும். அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தர் பத்தி தீமையா பேசிட்டு இருக்கும் போது நான் அதை சும்மா வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு அதை போய் நாலு பேர்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறது அது சபையினுடைய நடவடிக்கை கிடையாது. மாறாக இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்லி காமிக்கணும் மற்றவங்க பத்தி தீமை, நீங்க கூட தீமைக்கு தீமை நீங்க பேச மாட்டா. நான் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லணும், இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி சர்ச் டு சீ திஸ். சபைகளுக்கு எல்லோருமே எல்லோருமே இந்த கண்ணோட்டத்தில் இருக்கணும். பொறுப்புன்னு பாருங்க, ஒருவேளை நமக்கு யோசிக்கலாம் சில சமயங்கள்ல எப்படிதான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் நாம நிறைவேற்றுறது. ஆனா ஒரு ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி பாருங்க, எவ்வளவு வேலை நமக்கு இருக்கு, எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு சரிங்களா, எவ்வளவு பொறுப்பு நம்ம தேவன் வச்சிருக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் பெரிய வேலை, நான் நினைக்கிறேன் ரொம்ப பெரிய வேலை. ஒரு பிரசங்கம் பண்றதை விட பெரிய வேலை. ஒருத்தர் எப்படி இருக்கிறாரு, புது சிஷ்டி அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவர் மேல நமக்கு இருக்கிற பொறுப்பு, இதையே நிறைவேற்றணும்னா அமைதியா இருந்துட்டு அப்ப ரொம்ப வேல்யூ இருக்கும். ஏன்னா எப்பயுமே வெளியரங்கமா தெரியறதுக்கு விட உள்ளரங்கமா இருக்கிறதுக்கு தான் மதிப்பு ரொம்ப அதிகம் பாக்குறோம் தேவனுடைய டீலிங்ஸ்ல இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் புது சிஷ்டிகளுக்கு இருக்கக்கூடிய கடமை. ஒரு வேலை நான் யோசிப்போம்னா என்னால என்ன பண்ண முடியும், தேவனுக்கு இருக்குது இந்த மாதிரி தெரியும், இது வந்துட்டு எல்லாமே செய்ய முடியாது இல்லைங்களா. ஆனா செய்யணுங்கிறது தேவன் நமக்கு வச்சிருக்கிற அந்த ஒரு காரியம், அது நாம பாத்துக்கணும். See that no man render evil for evil means give attention to it that this proper spirit is absorbed in your midst among the brethren. அப்போ உங்களுக்குள்ள யாரும் தீமைக்கு தீமை செய்யாதிருக்க பாருங்கன்னு சொன்னது என்ன அர்த்தம்னா உங்களுக்குள்ள நீங்க பாருங்க, நீங்க என்ன பாருங்க, நான் அவரை பாக்குறேன் அவர் இன்னொருத்தரை பார்ப்பாரு, இப்படி நீங்க எல்லாரும் நீங்க உங்களுக்குள்ள நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஓகே, கடைசியா நாம எபிரேயர் 10ல 24 வசனம் பார்த்து இன்னைக்கு நான் முடிக்கலாம். எபிரேயர் 10:24
மேலும் அன்புக்கும் நாம் ஏவப்படும்படி
ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். அப்ப இது என்ன சொல்லலாம், ஒருவரை கவனித்து பின்னால் பார்க்கும் போது நீங்க புத்தி சொல்லுங்க சொல்றார். எதுக்குன்னா அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி. ஏன்னா இந்த உலகத்துல என்ன மாதிரி இது ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு அவர் சொல்லும் போது தனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அதெல்லாம் வந்துட்டு அவர் தவறு செய்யும் போது ஒருத்தர் எதுக்காக அந்த தவறை பார்ப்பாருனா அந்த தவறை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக, இப்படி நீங்க செஞ்சிட்டீங்களே நீங்க இவ்வளவு தானா, நீ கூட இப்படி செய்யறியா, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்காக தான் பார்ப்பாங்க. அவங்க சேர தப்புகளை எதுக்கு பாக்குறாங்கன்னா கேலி கிண்டல் பண்றக்கோ அவதூறு பேசவோ தூஷிக்கவோ அவர் இன்னும் டிஸ்கரேஜ் பண்றதுக்காக தான் பாக்குறாங்க. ஆனா புது சிருஷ்டி, அவங்க புது சிருஷ்டி, அவங்க இப்படி இல்ல, அவங்க வேறுபட்டவங்க. என்னன்னா மற்றவங்களுடைய தவறுகள் பலவீனங்கள் குறைகளை நீங்க கவனிக்கணும். ஆனா அந்த கவனிக்கிறது எதுக்குன்னா அன்புலையும் கிரையிலும் அவங்க ஏவப்படும்படி அவங்கள நல்ல விதத்துல நீங்க கொண்டு வரதுக்காக நீங்க அந்த விஷயம் நீங்க செய்யறீங்க. ஏன்னா இதைத்தான் ஒரு புது சிருஷ்டி செய்யணும். இது உலக ஜனங்கள் அங்க செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம எல்லா விதத்திலயுமே மற்றவருடைய பலிகரங்களை பார்க்கும் போது அதை கவனிக்கணும் அப்படின்னா உஷார கவனம் எதேச்சா பாக்குறதுன்னா பண்ணாரு அப்படி இல்ல. கவனம் அவங்களுக்கு ஒரு நெருக்கமான சபதம், நெருக்கமான சபதம்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்கள் அவருக்கு எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா கவனிங்க, கவனிச்சு பின் பாயிண்ட் பண்ணுங்க. பிரதர் இப்படி தப்பு, சிஸ்டர் இது தப்பு, நம்ம அப்படி செய்யணும். கவனிச்சு நீங்க ப்ரொவோக் அப்படின்னா ஏவப்படும்படி நன்மைக்கு அவங்க போன்றபடி நீங்க உங்களுடைய உங்களுடைய கவனிப்பு இருக்கட்டும். ஏதோ கடமைக்கு இல்ல, இது ஒரு பொறுப்பு. அப்போ இன்னைக்கு பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அந்த ஒரு இந்த ஒன்று தசமிக்கிற 5:14-15 இருக்கிற காரியங்கள். அப்ப சபையில அந்த ஒழுங்கு கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போது எப்போதென்றால் சில நல்ல சூழ்நிலை இல்லாத போது, பலவீனங்கள் நடந்து நிறைவேறிட்ட போது, பாவங்கள் நடந்து நிறைவேறிட்ட போது, அப்ப இந்த வகையில உங்களுடைய கிரியைகள் அங்கிருக்கட்டும். இதுதான் புது சிருஷ்டிகள், அந்த சூழ்நிலைகள் இப்படித்தான் தங்களை நடப்பித்துக் கொள்வாங்க. அப்ப அடுத்த வாரம் நம்ம வரப்போகிற சகோதர சகோதரிகளே, இப்போ நமக்குள்ள நிறைய சமயங்கள்ல ஐக்கியங்கள் விதவிதமான வகையில ஏற்படுது. சண்டே மீட்டிங், செவ்வாய் மீட்டிங், வியாழன் மீட்டிங், கன்வென்ஷன், இல்லாட்டி ஏதாவது ஒரு கேதரிங், அப்ப அந்த மாதிரி மீட்டிங்ல கூட நாம எப்படி தேவனுக்கு பிரியமா நாம நடந்து கொள்ளணும், இந்த விஷயத்தை பத்தி நம்ம அடுத்த வாரம் நம்ம படிக்கலாம். தேவன் தாமின் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.